السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற குடியும் ஆகிய எல்லாமில் அல்லாஹ் பேரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள், அவர்களது குடும்பத்தார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவர்கள் மீது அல்லாஹும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மகத்தான ஒரு மார்க்கத்தை நமக்கு வாழ்க்கையாக தந்திருக்கிறார். இந்த உலகிலே வாழுகின்ற சொற்ப காலங்களில் நமது நடைமுறைகள், நமது செயல்பாடுகள், நமது அசைவுகள் ஒவ்வொன்றுமே கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்விடத்திலே அதை பற்றி விசாரணை செய்யப்படுவதற்காகவும் அமைந்திருக்கிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விசாரணை இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு மூச்சுக்கும் கூட விசாரணை இருக்கிறது. ஒரு மூச்சு கீழே விடுகிற போது நீ என்ன செய்தாய், அதை உள்ளே இழுக்கிற போது என்ன செய்தாய் என்ற அளவுக்கு கடுமையான விசாரணைகளும் கூட இருக்கின்றன. அல்லாஹு தஆலா மறுமையிலேயே தரப்படுகிற அந்த விசாரணையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்காக பல வகையான உபகரணங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார், நடைமுறைகளை தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் பெயரளவிலே இஸ்லாமியனாக இருந்தால் போதாது, அவனது அத்தனையும் உள்ளும் புறமும் இஸ்லாமாக இருந்துவிட வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வதுதான், இஸ்லாம் என்பது ஒரு சடங்கு அல்ல, சில நேரங்களிலே பயன்படுத்துகிற ஒரு கருவி அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிற போது அது ஒன்றே போதுமானது, வேறு எந்த பிரச்சாரமும் கூட தேவையில்லை. இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வு, இஸ்லாத்தை பற்றிய புரிந்துணர்வு, இதை மற்ற பிற மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு, அதற்கான முயற்சிகள் செய்வதற்கு, அதற்கான பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு முதலிலே அந்த வாழ்க்கை நெறியை முஸ்லிம்கள் தன்னுள் கொண்டிருக்க வேண்டும். இவரிடத்திலே இஸ்லாமே கிடையாது, இஸ்லாமிய வாழ்க்கை முறையே கிடையாது. இஸ்லாமிய வாழ்க்கை நெறி விட்டுவிட்டு நான் தாவா பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், பிரச்சார பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் அதற்கு எந்த பயனுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள், இஸ்லாமாக வாழ்ந்தார்கள். குரான் என்ன சொல்லுகிறதோ அந்த குரானின்படி வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி அதுதானே, ரசூல்லாவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்டபோது ஆயிஷா நாகி திருப்பி கேட்டார்கள், நீங்கள் குரானை ஓதவில்லையா, குரான் எப்படி இருந்ததோ அதுதான் ரசூல்லாவுடைய வாழ்வு, அதிலிருந்து ஒரு நுனி அளவுக்கு கூட ரசூல்லாவுடைய வாழ்வு மாறுபடவில்லை என்று சொன்னார்கள். முழுக்க முழுக்க குரானாகவே வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்திலே இணைந்தவர்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குணத்தால், அவரது வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேச சொன்னார்களோ அப்படி பேசினார்கள். எப்படி நடந்தார்களோ அப்படி நடந்தார்கள். எந்தெந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டும், எந்தெந்த குணங்களை மறைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படியே செயலாற்றினார்கள். அதன் காரணமாக சஹாபாக்களுடைய அந்த அஸ்தமம் இந்த உலகத்திலே நிறைவேறுகிற போது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 100 வருடங்களுக்குள்ளாக, 100 அல்லது 120 வருடங்களுக்குள்ளாக உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில நான்கில் ஒரு பங்கு இஸ்லாத்திலே இருந்தார்கள். அத்தனை இவர்கள் இஸ்லாத்திலே இறைவதற்கு காரணம் சஹாபாக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களது வாழ்க்கையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே உலகம் முழுவதும் அவர்கள் பிரயாணம் செய்யவில்லை, உலகம் முழுவதும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் வியாபார ரீதியாக பல நாடுகளுக்கு சென்றார்கள். அவர்களுடைய பேச்சினுடைய நிதானத்தை பார்த்தார்கள், நியாயத்தை பார்த்தார்கள், அவர்கள் செய்கின்ற வியாபார முறைகளை பார்த்தார்கள், மக்களோடு அவர்கள் அனுசரித்து போகிற நிலைகளை பார்த்தார்கள். இஸ்லாத்தால் கவரப்பட்டார்கள். இந்தியாவிலும் கூட ஆரம்பமாக பெருமானார் சுல்லாஹுடைய காலத்திலேயே அல்லது அவர்களது காலத்திற்கு பின்னாடியே மாலிக் இப்னு தீனார் அவர்களுடைய வருகை, வியாபாரியான வருகை தான் கேரளாவில் இருக்கிற கடற்கரையோரமாக இஸ்லாம் துளிர் விடுவதற்கு காரணமாக அமைந்தது. படையெடுப்பு என்பது அதற்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே தான் சிந்துக்கு படை வந்தது. அதற்கு முன்னாலே இஸ்லாம் இங்கே வந்துவிட்டது. இஸ்லாத்தினுடைய அறிமுகம் என்பது, இஸ்லாத்தினுடைய எழுச்சி என்பது இஸ்லாமியர்களது நடைமுறைகளால் குணங்களால் தான் பரவி இருக்கிறது என்பது வரலாறு. சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த வலிமார்கள், இறைநேசர்கள், அவர்களது பிரச்சாரம் மட்டும் மக்களை கவரவில்லை. பிரச்சாரம் மட்டும் மக்களை கவர்வதாக இருந்தால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவமாக இருந்திருக்க வேண்டும். என கிறிஸ்துவ பிரச்சாரம் என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது, அதற்கு யாருமே இதுவரையிலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் செய்கின்ற பிரச்சாரம் அளவுக்கு எந்த ஒரு மதமும் ஈடு கொடுக்க முடியவில்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவர்களது பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம் என்பது பிரச்சாரத்தால் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களது குணங்களால், இஸ்லாமியர்களது நல்ல பண்புகளால், இஸ்லாமியர்களது நல்ல பேச்சுக்களால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கவரப்பட்டார்கள். ஏராளமான வரலாற்று சான்றுகளை அதற்கு நாம் காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமையான நடைமுறைகள் இஸ்லாமியத்திலிருந்து விடுபட்டு போய்விட்டன. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை என்பது இஸ்லாமியர்களுக்கு அந்நியமாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலா நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சமும் கூட அது நம்மிடத்திலே கிடையாது. பேச்சிலே அப்படிப்பட்ட தன்மை கிடையாது, குணங்களிலே கிடையாது, நடைமுறைகளிலே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு இயந்திரமாக, இஸ்லாம் என்ற ஒரு கருத்திலே வாழ்கின்ற ஒரு இயந்திரமாகத்தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆத்ம ரீதியாக உள்ளன்போடு அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்ற நினைப்பு நம்மிடத்திலே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில அதிமேதாவிகள், அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும், அதெல்லாம் அப்போது சரியாகும், இப்போது நடைமுறைக்கு ஒத்து வராது என்று பேசுகிறவர்கள் தான் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக இருக்கிறார்களே தவிர வட்டியை பற்றி பேசுகிற போது வட்டியெல்லாம் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் தர செய்தாங்க, ஆனால் இன்றைக்கு வட்டி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, உலக நடைமுறைக்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய போங்குக்கேற்ப நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே தவிர, அதாவது ரொம்ப வைராக்கியத்தோடு ரோஷத்தோடு நான் இஸ்லாமியனாகத்தான் வாழுவேன், இக்காரணத்தை கொண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையிலிருந்து நான் விலகி போக மாட்டேன் என்ற உணர்வுள்ளவர்கள் எத்தனை பேர். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ தொடங்கிவிட்டாலே இஸ்லாத்தை பற்றிய புரிந்துணர்வும் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வுமே சத்தியமாக, லா யுமினு அப்துன் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது, முஸ்லிமாக ஆக முடியாது எதுவரையிலும் என்று சொன்னால் தனக்கு விரும்புகிறதையே மற்றவருக்கும் விரும்பாத வரை. தனக்கு எதை என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் மற்ற முஸ்லிமுக்கும் அவர் விரும்ப வேண்டும். தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும், தான் மட்டும் சுகமாக வாழ வேண்டும், அடுத்தவர்கள் எப்படி போனால் என்ன என்று நினைப்பு இருந்து விட்டால் அங்கே ஈமான் கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் மட்டும் நல்லா வாழ வேண்டும், அடுத்தவர்களை பற்றிய கவலை கிடையாது, அடுத்தவர்களை பற்றிய சிந்தனை கிடையாது. உனக்கு நீ என்ன விரும்புகிறாயோ அதை மற்றவருக்கு விரும்பாத வரை நீ மூமினாக முடியாது. அதுபோல உன்சுர் அகாக்க வாலிமன் மதுலூமன் செல்லாலும் சொன்னார்கள், அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அநீதம் செய்பவனாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருக்குமே நீ உதவி செய். அநீதம் செய்தவனுக்கும் உதவி செய், அநீதம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய், பாதிக்கப்பட்டவனுக்கும் உதவி செய். ரசூலுல்லாஹி இடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஃபகால் அர்ஜுலும் யா ரசூலுல்லாஹ், அன்சுருஹு மதுலூமன் ஃபகைஃப அன்சுருஹு லாலிமன், நான் பாதிக்கப்பட்ட அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய முடியும், அநீதம் செய்கிறவனுக்கு எப்படி நான் உதவ முடியும்? அநீதம் இழைத்தவனுக்கு உதவலாம், அநீதம் இழைத்தவனுக்கு அநீதம் அநீதத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவலாம், அநீதம் இழைக்கிறவனை எப்படி அவனுக்கு எப்படி நான் உதவ முடியும் என்று சொன்னுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதம் செய்கிறவனை அந்த அநீதத்தை இருந்து தடுப்பதுதான் நீ அவனுக்கு செய்கிற உதவி என்று சொன்னார்கள். ஒரு தவறு செய்கிறான், வரம்பு மீறி நடக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து ஒன்னால் முடிந்த அளவுக்கு அவனை தடுப்பதே நீ அவனுக்கு செய்கிற உதவி என்று சொன்னார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியோ எக்கெடுக்கிட்டு போயிட்டு போறான், நமக்கு என்ன அவன் எப்படி போனா நமக்கு என்ன? இந்த நினைப்பு தானே எல்லாரிடத்திலும் இருக்கிறது. எப்படி ஈமான் நம்முடைய உள்ளத்திலே வந்து புக முடியும்? மூமின் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் வருகிறது, கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதன் மூலம் நாமும் கவலை அடைய வேண்டும், சிரமத்திற்கு சிரமத்திலே பங்கு கொள்ள வேண்டும், அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிற போது அந்த மகிழ்ச்சியிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் சில பேருக்கு பிடிக்காது, கவலை ஏற்பட்டால் இவருக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த நிலை தான் இருக்கிறது. அவனுக்கு தேவைதான், அவனுக்கு வேண்டியதுதான், அவனுக்கு கிடைக்க வேண்டியதுதான் என்று சந்தோஷப்படுகிறோம். அவனுக்கு துன்பம் வருகிற போது சந்தோஷப்படுகிறோம், அவனுக்கு இன்பம் வந்துவிட்டால் கவலை அடைகிறோம். இந்த நிலை இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லி காட்டினார்கள், தரல் மூமினீன, மூமின்கள் என்றால் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அறிமுகம் செய்கிறார்கள். மூமின்களை நீங்கள் காணுவீர்கள், ஃபி தராஹுமிஹிம் வ தவாதிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸல் ஜஸதி, அவர்களது இணக்கத்திலே அவர்களது ஒற்றுமையிலே ஒருவரோடு இணங்கி வாழ்வதிலே அவர்கள் ஒரு உடலை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இதஸ்தகா உலூன் ததாலஹு ஸாயிரு ஜஸதி பின் பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, உடலிலே ஒரு பகுதி ஏதாகிலும் ஒன்றால் ஜரத்தாலையோ அல்லது ஒரு காயத்தாலையோ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிற போது அடுத்த உறுப்பும் அதிலே பங்கெடுத்துக் கொள்கிறது. கால் விரலில் தான் காயம் ஏற்பட்டது, கண்களிலிருந்து நீர் வருகிறது, கண் உறங்க மறுக்கிறது, கையிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த வேதனையை உடல் முழுவதும் பகிர்ந்து கொள்கிறது. இது போன்ற ஒரு முஸ்லிம் அவனுடைய மொழியால் அவன் வேறுபட்டவனாக இருக்கலாம், நாட்டால் வேறுபட்டவனாக இருக்கலாம், குலத்தால் வேறுபட்டவனாக இருக்கலாம், ஒவ்வொரு உறுப்புகளும் வேறுபட்டவை, கைகள் கால்கள் விதர்ப்பமானவை, ஒன்றுடைய வேலை ஒன்று செய்வதில்லை, கண்ணுடைய வேலையை கை செய்வதில்லை இல்லையா. ஒவ்வொரு உறுப்பு வேறு வேறுபட்ட உறுப்புகள் ஒரு உடலிலே இருந்து அந்த உடலுக்கு எப்படி வலிமையை ஏற்படுத்துகிறதோ சக்தியை உண்டாக்குகிறதோ அதுபோல முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் ஒரு உடலை போன்றவர்கள். எப்படி அவர்கள் வேறுபட்டாலும் ஒன்றுக்கு துன்பம் வருகிற போது அதை பகிர்ந்து கொள்வார்கள், கவலைப்படுவார்கள். சோமாலியால இருக்கிற முஸ்லிம்கள் பசியால் அன்றாடம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பற்றி கவலை உலகில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கும் ஏற்பட வேண்டும், ஏற்படுகிறதா? இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கின்றன, இரண்டு மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்தால் அந்த நாட்டினுடைய பசியை போக்க முடியாதா, வறுமையை போக்க முடியாதா? உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுடைய சிந்தனைகளும் அத்தனை முஸ்லிம்களுடைய எண்ணங்களும் மற்ற முஸ்லிம்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், உபகாரியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்போது மலர்கிறதோ நிச்சயமாக அப்போது இஸ்லாம் வெற்றி பெறும், முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாத்தினுடைய பண்பிலே இஸ்லாத்துடைய வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து காட்டித்தான் அதை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும். மாமன்னர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூப் அவருடைய காலத்தில் அதாவது பைத்துல் முக்கத்தினுடைய அந்த திறவுகள் அந்த நேரத்தில் அவருடைய கையில் இருந்தது. அன்றைக்கு விடுபட்டு போனது இன்றைக்கு மீட்ட முடியவில்லை. உமர் கத்தாவுடைய காலத்திலே கிடைத்த அந்த சாவி அதுக்கு பிறகு நீண்ட காலங்கள் கழித்து கிறிஸ்துவர்களால் அபகரிக்கப்பட்டு சுல்தான் சலாஹுதீனுடைய காலத்திலே சிலுவை யுத்தத்தின் மூலமாக அந்த பைத்துல் முக்கத்தஸ் ஜெருசலத்தை மீட்டப்பட்டது நீண்ட காலம் அவருடைய கையில் இருந்தது. சுல்தான் சலாஹுதீனுடைய கையிலிருந்து அந்த ஜெருசலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிறிஸ்துவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு அரசாங்கம் சுல்தான் சலாஹுதீன் அவருடைய அரசாங்கம். மிகப்பெரும் இராணுவமும் மிகப்பெரும் ஆயுதங்களும் வைத்திருந்தார்கள். சிலுவை யுத்தம் என்று சொல்லி நிறைய சிலுவை யுத்தங்கள், முதல் சிலுவை யுத்தம், இரண்டாம் சிலுவை யுத்தம், மூன்றாம் சிலுவை யுத்தம் என்று அந்த பேரிலேயே நிறைய யுத்தங்கள் நடந்தன அந்த மஸ்ஜிதை மீட்டுவதற்காக வேண்டி. கடைசியில் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் பாராமுகமாக இருக்கிற போது அதை அபகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் மீண்டும் முயற்சிக்கிறார்கள். அது சுல்தான் சலாஹுதீன் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே தன்னுடைய படையை அனுப்பி மிக வியூகமாக முறையில் தந்திரமான முறையிலே அவர்களை முறியடிக்கிறார்கள். தரை மார்க்கமாக வந்தால் தடுத்து நிறுத்தப்படுவோம் என்ற காரணத்தினால் கடல் மார்க்கமாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் படை நடத்தி கொண்டு வருகிறார்கள். சுல்தான் சலாஹுதீன் அவர்கள் அட்டகாசமாக அந்த படையை முறியடித்து விரட்டி அடித்து விடுகிறார்கள். கடைசியில் 3000 பேர்களை கொண்ட ஒரு கப்பல் முஸ்லிம் கடத்திலே மாட்டிக்கொள்கிறது. அந்த கப்பலை முஸ்லிம்கள் பிடித்துக் கொண்டு அதில் இருக்கிற கிறிஸ்துவர்களையும் கைது செய்து கொண்டு ஒரு இடத்திலே தங்க வைக்கிறார்கள். கடுமையான குளிர்காலம். இந்த 3000 பேர்களும் இங்க மாட்டிக்கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் தப்பித்து போய்விட்டார்கள். தப்பித்து போன பிறகு 3000 பேர்களும் தகவல் கொடுக்கிறார்கள், நாங்கள் இங்கே மாட்டிக்கொண்டோம், எங்களை மீட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக. அவர்கள் தங்களுடைய படையை அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அதற்குள்ளாக இவர்களுக்கு உணவு கிடையாது, மாற்று துணி கிடையாது, உறங்குகிற போது போர்த்திக் கொள்வதற்கு போர்வை கிடையாது. கடுமையான குளிர்காலம். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள், மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள், அவர்களும் மனிதர்கள் தானே, நமக்கு நம்மை எதிர்க்க வந்தாலும் கூட அவர்கள் மனிதர்கள் தானே என்று கருணை கொண்டு தங்களுக்கு கிடைத்த, தங்களுக்கு வழங்கப்படுகிற உணவிலே இருந்து பாதி உணவை கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தனக்கு தரப்பட்டிருக்கிற கம்பளி போர்வையிலே அவன் விரோதியாக இருந்தாலும் கூட மனிதாபிமானத்தோடு அவனையும் தன்னுடைய போர்வைக்குள் சேர்த்து படுக்க வைத்துக் கொண்டார்கள். அந்த 3000 பேர்களும் நெகிழ்ந்து போனார்கள். எதிரி என்று சொன்னால் சும்மா விடுவார்களா? ஆனால் அத்தனை பேர்களையும் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து நடந்து வந்த அந்த விதம், அந்த 3000 பேர்களும் பார்க்கிறார்கள், தங்களுக்கு கிடைக்க வேண்டிய, தங்களுக்கு அனுப்ப வேண்டிய படை தாமதமாக கொண்டிருக்கிறது, ஆனால் முஸ்லிம்கள் அரவணைத்துக் கொண்டு தங்களுக்கு உபகாரியாக நடந்து கொள்கிறார்களே என்று எண்ணி 3000 பேர்களும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார்கள். பிரச்சாரம் எல்லாம் நடக்கல, குரான் மொழிபெயர்ப்பு எல்லாம் அங்கே கொடுக்கப்படவில்லை. 3000 பேர்களும் இஸ்லாத்திற்குள் வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதினார்கள் கிறிஸ்துவ அரசாங்கத்திற்கு. வாடிகனில் இருக்கிற அந்த மாளிகையில் இருக்கிற போப்பாண்டவருக்கு அந்த கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்திலே நாங்கள் ஈர்க்கப்பட்டோம், முஸ்லிம்கள் நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, குணத்தால் மிக அழகானவர்கள், அவர்கள் நபி எந்த வழியை காட்டிக் கொடுத்தார்களோ மறக்காமல் அந்த வழியை பின்பற்றுகிறவர்கள், எனவே அவர்களோடு நாங்கள் இணைந்து கொண்டோம் என்று சொல்லி கடிதம் எழுதினார்கள். இன்றும் கூட வாடிகனிலே இருக்கிற அந்த கருவூலத்திலே அந்த கடிதம் பாதுகாப்பாக இருக்கிறது. இங்க என்ன வேலை செய்தது? ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்க்கிறதுக்கு நாம எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் நம்முடைய நடைமுறை, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய குணாதிசயம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும். இந்த இப்படிப்பட்ட வரலாறுகளைத்தான் இஸ்லாம் முழுக்க நாம் பார்க்க முடியும். ஒரு காலத்திலே மாங்கோலியர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய விரோதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களை விட கடுமையான இஸ்லாத்தின் மீது விரோதம் உள்ளவர்கள். அந்த காலத்திலே ஏதாவது ஒரு முஸ்லிம் உதவி செய்வதை பார்த்தால் கொண்டு வந்து அவர்களை வெட்டி விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள். யாராவது ஒரு முஸ்லிம் ஆடோ மாடையோ அறுப்பதை பார்த்தால் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹலாலான முறையில் அறுப்பதை பார்த்தாலேயே அப்படி அறுக்கிறவரை கொண்டு வந்து கொண்டு விடுவார்கள். எங்கே தங்களுடைய கண்களுக்கு திருக்குறான் பட்டுவிட்டது என்று சொன்னால் அதை உடனே எரித்து சாப்பலாக்கி விடுவார்கள். புகாரா போன்ற பெரும் நகரங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம் மிகுந்த நகரங்கள், இஸ்லாமியர்களால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த ஏராளமான நூற்களை, கருவூலங்களை, லைபரிகள் எல்லாம் அழித்து சாம்பலாக்கியவர்கள். ஒரு கட்டத்தில் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு போக வேண்டும், அதற்கு பாலம் கிடையாது, எந்த விதமான வசதியும் கிடையாது. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், லைபரிகளை இஸ்லாமியர்கள் சேர்த்து வைத்திருந்த லட்சோபலட்ச நூற்களை கொண்டு வந்து அந்த கரையிலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் பாலமாக போட்டு அதன் மீது படை நடத்தி போனவர்கள் மங்கோலியர்கள். அந்த காலத்திலே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெயரை வைக்க முடியாது. இன்றைக்கு கூட நம்மளே சிலர்கள் சில பேர்கள் பெயர் வைத்திருப்பார்கள், மூதாதிகளுடைய பெயர் என்று சொல்லி முத்து தங்கம் அப்படின்னு எல்லாம் பெயர் வச்சிருப்பாங்க. முஸ்லிம் பெயரே இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் பெயர் என்றது வெளியிலே தெரிந்து விட்டாலே அவர்களது கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அதனால் பெயரை மாற்றிக்கொண்டார்கள் என்று வாழ்ந்த முஸ்லிம்கள். நீண்ட காலமாக தாத்தாரியாக்கள், மங்கோலியர்கள் என்று சொல்லுகிற அவர்கள் கடுமையான விரோதம் கொண்டு இஸ்லாத்தின் மீது அவ்வளவு பகை உணர்வு கொண்டவர்கள். அதிலே வந்தவர்தான் தைமூர் கான், துக்ளக் தைமூர் கான் என்று சொல்லுகிற ஒரு அரசர். தன்னுடைய மூதாதையர்களைப் போலவே மிகப்பெரிய அளவிலே இஸ்லாத்தின் மீது பகைமை உணர்ச்சி கொண்டவர். ஒரு முறை வேட்டையாடுவதற்காக வேண்டி காட்டுப்பகுதிக்கு சென்றார். வேட்டையாடி கொண்டு இருக்கிற போது அங்கே ஒரு முஸ்லிம்களது கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஜலாலுத்தீன் ஷா என்று சொல்லுகிற ஆன்மீக, மிகப்பெரிய ஆன்மீக அரசர் அவர்களுக்கு தலைமை தாங்கி அவர்களை அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். போய் கொண்டு இருக்கிற போது அரசர் வேட்டையாடுகின்ற அந்த பகுதியை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனே அரசர் உத்தரவு போடுகிறார், இது என்ன அந்நியர்கள் நம்முடைய காட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்களே, அவர்களை பிடித்து வாருங்கள். அத்தனை முஸ்லிம்களும் கைது செய்யப்பட்டு அரசருக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களது தோற்றம், அவர்கள் தலைப்பாகி, அவர்களது உடை எல்லாமே முஸ்லிம் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் என்று காட்டிவிட்டது. அரசருக்கு அவர்களை பார்த்த உடனேயே கடுமையான வெறுப்பு அவருடைய உள்ளத்திலே இருந்து கிளம்பி கடும் சொற்களால் அவரை திட்டுகிறார். எப்படி இதுக்குள்ள வந்தீங்க என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறோம், இந்த காட்டை கடந்து போக வேண்டியது இருந்தது, அதனால் இப்படி போய்விட்டோம், உங்களது எல்லைக்குட்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது என்று பதில் சொல்கிறார். உடனே அரசர் வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள், கடும் சொற்கள் எல்லாம் வருகின்றன. ஒரு வார்த்தைக்கு கூட பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தார். நம்மளா இருந்தா ரோசம் கொப்பளித்துக் கொண்டு வரும், பேசிக்கொண்டே இருந்தார், அமைதியாக இருந்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். ஈரானில் இருந்து வருகிறோம் என்று அவர் பதில் சொன்னார். உடனே அரசர் சொன்னார், ஒரு ஈரானியனை விட நாய் மிக மேலானது என்று சொன்னார். ஈரானியன் நாயை விட மோசமானவன், அவனை விட மேலானது நாய் என்று சொன்னார். அப்போது ஜலாலுத்தீன் ஷா அவர்கள் ஒரே ஒரு பதில் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மைதான், ஒரு மனிதனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் நாயை விட கேவலமானவன் தான் என்று சொன்னார்கள். அதோடு அரசருக்கு வாய் மறுவார்த்தை பேச முடியவில்லை. சரி சரி, எனக்கு நீ பதில் சொல்கிறாயா, இங்கே இரு, நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை ஒரு இடத்திலே அடைத்து வைத்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டு வேட்டைக்கு போய்விட்டார். போகிற போதெல்லாம் இவருக்கு சிந்தனை, என்ன இவர் இப்படி சொன்னார், ஈமான் இல்லை என்று சொன்னால் மனிதன் நாயை விட கேவலமானவன் என்று பதில் சொன்னாரே, ஈமான் என்றால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார். போய் திரும்புகிறாரே அதே சிந்தனை தான். திரும்ப வந்தார். வந்து இரவு நேரத்திலே தன்னுடைய கூடாரத்திலே இருந்து அந்த கிழவனை அழைத்து வா என்று சொன்னார். நான் பேசி அந்த நபரை அழைத்து வா என்று சொன்னார். அழைத்து வரப்பட்டார். கேட்டார், ஈமான் இல்லை என்று சொன்னால் நாயை விட கேளவமானவன் தான் என்று நீ சொன்னாயே, அதற்கு என்ன பொருள், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். ஜலாலுத்தீன் ஷா அவர்கள் ஈமானை பற்றி விளக்கம் கொடுத்தார்கள். குரானை தூக்கி கொடுக்கவில்லை, ஹதீஸை தூக்கி கொடுக்கவில்லை, ஈமான் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அல்லாஹ் ஒருவன் வணங்குவதற்கு தகுதி மிக்கவன் அவன் தான், அவனை என்று வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அதற்குரிய தாத்பரியங்களை சொன்னார்கள், விளக்கங்களை சொன்னார்கள். அத்தனையுமே கேட்டுக்கொண்டார். அப்போது அவருடைய அந்த வார்த்தைகளுடைய உள்ளத்திலே வேலை செய்ய ஆரம்பித்தது. சன்னம் சன்னமாக அவருடைய உள்ளத்திலே இருந்து போடப்பட்டிருக்கிற திரை விலகியது. அங்கே இருந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தது. உள்ளத்திலே ஒரு புது தெம்பு உருவானது, ஒரு புத்தொளி உருவானது. சிந்திக்க ஆரம்பித்தார். கடைசியாக ஜலாலுதீன் சாவிடத்திலே சரணடைந்தார். நீங்கள் சொல்லுகிற அந்த மார்க்கம் உண்மையானது, நேர்மையானது. உங்களது பண்புகளை பார்க்கிறேன், உங்களது அமைதியை பார்க்கிறேன், உங்களது கம்பீரத்தை பார்க்கிறேன், உங்களது பணிவை பார்க்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு மதம் போதிக்குமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நான் இஸ்லாத்திலே வந்து விடுவேன், இப்போது எனக்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் இழந்த அந்த நிலங்களை எல்லாம் நான் மீட்ட வேண்டும், அது நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அது தடை ஏற்பட்டு விடும், எனவே அதை மீட்டிய பிறகு நான் சொல்லி அனுப்புகிறேன், அந்த நேரத்திலே நீங்களே எனக்கு வந்து இஸ்லாத்திலே என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி அத்தனை பேர்களை விடுதலை செய்து விடுகிறார். சில காலங்கள் கழிந்தன. அல்லாஹ் அவருக்கு உபகாரம் செய்தான். நேர்வழி பெற வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்ட பின்னால் அல்லாஹ் கைவிட மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். கவலைப்பட வேண்டியதில்லை. நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரை கைவிட மாட்டார். அரசருக்கு நேர்மைக்கு வந்துவிட வேண்டும், நேர்வழியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்தான். அவரது முன்னோர்கள் இழந்த அத்தனை நிலங்களையும் அத்தனை எல்லைகளையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த அதற்குள்ளாக ஜலாலுதீன் ஷாவுடைய மரணம் நெருங்கிவிட்டது. ஜலாலுதீன் ஷா அவர்கள் மரண தருவாயிலே அதை மறக்கவில்லை. தன்னுடைய மகன் சதியுதீன் என்பவரை அழைத்து சொன்னார், இது போன்ற தைமூர் கான் என்னிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் நீ அவரிடத்திலே சென்று உன்னை அறிமுகப்படுத்தி வைத்து என்னிடத்திலே கொடுத்த அவருடைய வாக்குறுதியை அவருக்கு நினைவுபடுத்து, அவர் இஸ்லாத்திலே வந்து விட்டார், அது மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்லி அவர் இறந்து போனார். தந்தை சொன்ன வசியத்தை இரண்டு மூன்று நாட்கள் மரணத்தினுடைய அந்த வேலைகள்லாம் மௌத்துடைய வேலைகளை முடித்து விட்டு நேராக சென்றார் தைமூரை சந்திப்பதற்காக வேண்டி. அவரை பார்க்க முடியவில்லை. வாசல் இருக்கிற காவலாளிகள் முஸ்லீம் என்று பார்த்த உடனே விரட்டி விட்டார்கள். எந்த வகையிலும் உள்ளே நுழைய முடியவில்லை. ஒரு நாள் அதிகாலை ஒரு யூகம் வகுத்தார். அதிகாலை நேரத்திலே அரசருடைய அந்த மாளிகைக்கு அந்த ஓரமாக நின்று சப்தமாக பாங்கு சொன்னார். பாங்கு சொன்ன போது அந்த பாக்குடைய சப்தம் அவருடைய அரசருடைய காதிலே விழுந்து தூக்கத்திலே இருந்து எழுந்தார். எழுந்த உடனே தன்னுடைய காவலாளிகளை அழைத்து, யார் சப்தமாக இங்கே ஏதோ சொல்லுகிறார்களே, யார் என்று கேட்டார். ஏதோ ஒருவர் பைத்தியக்காரர் ஏதோ நின்று கத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அவரை அழைத்து வாருங்கள். உள்ளே அழைத்து வரப்பட்டார். அங்கே வந்த உடனே தான் யார் என்பதை அரசருக்கு சொன்னார். அரசர் சொன்னார், ஆம், அன்று ஒரு நாள் என்னிடத்திலே அந்த பெரியவர் அந்த முதியவர் வாக்கு கொடுத்தேன், அது உண்மைதான், அதை நான் மறக்கவில்லை. எப்போது இந்த சாம்ராஜ்யம் முழுவதும் என்னுடைய கையிலே வந்து விட்டதோ அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவரை நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன், சொன்னவர் திரும்ப வரவில்லையே என்பதாக ரொம்ப சந்தோஷப்பட்டு சதீதனுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் தெரிந்தவுடனேயே அதோடு சார்ந்திருக்கிற அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறிலே குறிக்கப்பட்டது, அன்று ஒரு நாளில் மட்டும் 160,000 பேர்கள் இஸ்லாத்திலே இணைந்தார்கள். 160,000 பேர்களும் ஒரு நபருடைய முயற்சியால் இஸ்லாத்திலே இணைந்தார்கள். இதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? ஏனென்று சொன்னால் அவருடைய பண்பாடுகள் அப்படி இருந்தன, அவர்களது நிதானம் அப்படி இருந்தது, அவருடைய பேச்சுக்கள் அப்படி இருந்தன. இன்னைக்கு முஸ்லீம் சொன்னாலே விரண்டோடு நிலைத்தானே பார்க்கிறோம். எவ்வளவு அநியாயம் செய்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம். மற்றவர்களா முஸ்லீம் என்று சொன்னாலே முகத்தை சுலுக்குகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறதே. இது அர்த்தமுள்ள வாழ்க்கையா? இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அந்த நுணுக்கங்கள், இஸ்லாத்தினுடைய தாத்பரியங்கள், தத்துவங்கள் மக்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட முடியுமா? இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும். ஒரு புறத்திலே நாங்கள் தாவா பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை விமர்சிப்பது, வலிமார்களை கடுமையான வார்த்தைகளால் பேசுவது, இஸ்லாத்திற்காக வேண்டி முழுக்க முழுக்க தன்னுடைய மூச்சு இருக்குகின்றவரை இஸ்லாமிய சிந்தனையோடையே வாழ்ந்து கொண்டிருந்த நல்லவர்களை எல்லாம் நிந்தித்து வசை மாறி ஒளிந்து நாங்கள் தாவா பணி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தாவா பணியில் அர்த்தம் இருக்கிறதா? கொஞ்சமாக அதில் ஆக்கம் இருக்கிறதா? யார் இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள் அவர்களை எல்லாம் தள்ளி விட்டு வைத்து விட்டு நீங்கள் எந்த இஸ்லாத்தை கொண்டு வர முடியும்? எந்த இஸ்லாத்தை இந்த பூமியில நிலைநிறுத்த முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற வாழ்க்கை முறை முதலே பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற வாழ்க்கை முறைதான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை. அதை விடுத்து விட்டு புதிதாக நாங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கிறோம், தாவா செய்கிறோம் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு குரானை கொடுத்து விட்டால் மட்டும் அது தாவா பணியாக ஆகாது, ஒருபோதும் அது பயன் அளிக்காது. அந்த நிலையிலே நம்மை நாம் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த விலைக்கு நாம் இங்கே வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யூஷிக்குல் உமமு அந்ததா அலைக்கும் கமா ததா லக்லதிலா கஸ்ஸாதிஹா. உணவு தட்டில் மீது எப்படி பசித்தவர்கள் பாய்ந்து வேகமாக வருவார்களோ அதுபோல ஒரு காலத்திலே முஸ்லிம்களை பார்த்து வெறித்தனமாக சில பேர்கள் வருவார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் தான் எல்லா எந்த குற்றம் செய்தாலும் முஸ்லிமுடைய பேர் தான் வருகிறது. இஸ்லாத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய சில அமைப்புகளை கற்பனை அமைப்புகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் சொன்ன யாரு, அது எங்கு உள்ளவங்கிறதே இன்று வரையிலும் தெளிவாக்கப்படவில்லை. பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு கற்பனை அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு நடந்து விட்டால் அது இந்த பெயரை சொல்லி வைப்பது. எத்தனை எத்தனையோ பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த அமைப்பு எங்கே செயல்படுகிறது, அதனுடைய எங்க அதனுடைய கிளைகள் எங்கே இருக்கிறது பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இதுவரையிலும் ஆதாரபூர்வமாக நிறுவனம் செய்யப்படவில்லை. பத்திரிகைகள் சில நியாயமான பத்திரிகைகளை கேள்வி எழுப்புகின்றன, இந்த அமைப்பை பற்றி அடிக்கடி எழுதுகிறீர்களே, எங்கே இருக்கிறது, அது தலைமையகம் எங்கே, அது யார் தலைவர், ஒன்றுமே கிடையாது. முஸ்லிம்கள் மீது கெட்ட பேர் ஏற்படுத்த விரும்புவதற்காக வேண்டி சில கற்பனை தோற்றங்களை உருவாக்கி கொண்டே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் ஏதாவது தடுக்க முடியுதா, ஏதாவது செய்ய முடியுதா? சக்தியற்றி போயிருக்கிறோம், குன்றி போயிருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற மற்ற மக்கள் இஸ்லாத்தின் மீது அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறார்கள். அதைத்தான் சல்லல்லாஹு சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் ஒரு உணவு தட்டின் மீது பசித்தவர்கள் எப்படி பாய்ந்து போவார்களோ அதுபோல இஸ்ராயலின் மீது பாய்ந்து வருவார்கள். கால காயிலும் ஒருவர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அமீன் குல்லத்தின் நஹ்னு யௌமைதின், அந்த காலத்திலே நாங்கள் குறைந்த நபர்களாயிருப்போம் என்று கேட்டார். அப்படி வெறித்தனமாக வருகிற போது நாங்கள் குறைந்து போயிருப்போமா என்று கேட்டபோது கால சல்லல்லாஹு சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கசீரும், இல்ல இல்ல, அந்த காலத்தில் நீங்க அதிகமான நபர்கள் இருப்பீர்கள், அதிகமான நபர்கள் இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் உசா உன் கவுசாயி சைலி, ஆனால் கடலிலே வருகின்ற நுரையை போன்று ஆகிவிடுவீர்கள். அலையடித்து அலையடித்து நுரை தழுகிறது, அந்த நுரைக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா, ஏதாவது சக்தி இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. அது மாதிரி அடித்து தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நுரைகளை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வலை அன்சி அல்லாஹு வலை என்சி அன் அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மகாபத்தம் என்கும். அல்லாஹு தாலா எதிர்கிடத்தில எல்லா காலத்திலேயும் ஒரு முஸ்லிம்கள் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பார். அந்த காலத்திலே அவர்களுடைய அச்சத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். முஸ்லிம்கள் மீது அச்சம் இருக்காது, பயம் இருக்காது. ஒரு நேரத்தில் நினைத்து பாருங்கள், சிறுவராக இருக்கிற போது எனக்கு நினைவு இருக்கிறது, முஸ்லிம்களை பார்த்தாலே இப்படி தலை குனிந்து நிற்பார்கள். சில பேர்கள் தங்களுடைய மேலே போட்டிருக்கிற அந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக் கொள்வார்கள். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அப்படியெல்லாம் மதிப்பு இருந்தது முஸ்லிம்களுக்கு. சில தெருக்களையே பார்த்தால் ஒருவர் ஒரு முஸ்லிம் தெருவிலே நடந்து போவார், இஸ்லாமிய தோற்றம் அவரிடத்திலே இருக்கும், தொப்பி போட்டிருப்பாரு, துண்டு போட்டிருப்பாரு, அதெல்லாம் தான் எடுத்துட்டோம் எல்லாத்தையும். அவர் வருகிறதை பார்க்கிற போது சிலர்கள் செருப்பு நடந்து கொண்டிருப்பவர்கள் சில செருப்பை கலட்டி வைத்து விட்டு வந்து நிற்பார்கள். இப்படி நிற்பார்கள். அந்த பணிவு, அந்த அடக்கம், அந்த மரியாதை எல்லாமே போய்விட்டது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அதை எடுத்து விட்டார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்கின்ற ஒரு நோய் ஏற்பட்டு விடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உள்ளம் சீர்கெட்டு போய்விடும், அதன் காரணமாக அந்த மாற்றம் உண்டாகும். கால காயலன் யார் ரசூலுல்லாஹ், வமல் வஹன், வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், குப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், வஹன் என்பது இந்த உலகத்தின் மீது ஆசை, பேராசை. எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. உலகத்தினுடைய சிந்தனை, உலகத்திலே பேச்சு, உலகத்தை பற்றியே அந்த ஆசை. இன்னொன்னு கராகியத்தில் மௌத்தின் மீது மரணத்தின் மீது வெறுப்பு, மரணத்தை வெறுப்பது. இந்த இரண்டின் காரணத்தினால் எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்கள் மீது இருக்கிற அச்சத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இல்லாமல் போய்விட்டால், அவரிடத்தில் இருக்க வேண்டிய குணம் இல்லாமல் போய்விட்டால், அத்தனை பேர்களுடைய பந்ததிகளை போல நாம் ஆக வேண்டியது இருக்கும். சிறுவர்கள் பந்து விளையாடுகிற போது காலில எட்டி உதைப்பார்கள், அது வேகமாக சென்று என்ன செய்யும், செவுற்றில போய் மோதும், அங்கிருந்து திரும்பி ஒரு இன்னொரு பக்கத்திலே போய் மோதும். அதுபோன்று முஸ்லிம்கள் பந்தாடப்படுவார்கள். முஸ்லிம்களிடத்தில் இருந்து இருக்கிற அந்த சிந்தனை, முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற அந்த குணம், அந்த பண்பாடு, அந்த நடைமுறைகள் போய்விட்டது என்று சொன்னால், எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, எதிரிகளால் அந்த அளவுக்கு தாழ்வாக இழிவாக கருதப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நினைவு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட தன்மையை நமக்குள் ஏற்படுத்தி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியையும், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளவிலே உள்ள சக்தியும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான் அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்